சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுள் மற்றும் அவருடைய சித்தத்தை பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இன் நோக்கமாகும். நல்லிணக்கத்திற்கான கடவுளின் செய்தி அனைத்து மனிதகுலத்திற்கும் கிறிஸ்துவின் உடன்படிக்கை. ராண்டால்ஃப் டன் மூலம் பாடம் 1. இயேசுவை கடவுள் என்று நம்புவது மனிதனின் விருப்பம். மனந்திரும்புதலை போதித்து அதே இயேசுவும் பிரசங்கித்தார், "வாழ்ந்து என்னை நம்புகிறவன் ஒரு காலம் சாகமாட்டான்." இதை நீங்கள் நம்புகிறீர்களா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனந்திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். அப்பொழுது இயேசு, "ஒருவன் என்னை விசுவாசித்தால் என்னை மட்டும் நம்பாமல் என்னை அனுப்பினவரையே விசுவாசிக்கிறான். அவர் என்னை பார்க்கும்போது என்னை அனுப்பியவரை பார்க்கிறார். என்னை விசுவாசிக்கிற ஒருவனும் பாவத்தில் நிலைத்திருக்காதபடிக்கு நான் வெளிச்சமாக உலகத்திற்கு வந்திருக்கிறேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவைகளை கடைப்பிடிக்காதவனைப் பொறுத்தவரை நான் அவனை நியாயந்தீர்ப்பதில்லை. ஏனென்றால் நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வரவில்லை, அதை இரட்சிக்க வந்தேன். என்னை நிராகரித்து என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு. நான் சொன்ன வார்த்தையே கடைசி நாளில் அவனைக் கண்டிக்கும். ஏனென்றால் நான் என் விருப்பப்படி பேசவில்லை, ஆனால் என்னை அனுப்பிய தந்தை என்ன சொல்ல வேண்டும், எப்படிச் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிறது என்பதை நான் அறிவேன். எனவே நான் எதைச் சொன்னாலும் அதுவே தந்தை என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் போதனைக்கு கீழ்ப்படிவான் என்றார் இயேசு. என் தந்தை அவரை நேசிப்பார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் எங்கள் வீட்டை உருவாக்குவோம். என்னை நேசிக்காதவன் என் போதனைக்கு கீழ்ப்படிய மாட்டான். நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய பிதாவினுடையவை. கடவுள் மீதுள்ள அன்பு இதுவே, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. மேலும் அவருடைய கட்டளைகள் பாரமானவை அல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலம் நம் அன்பை காட்டுகிறோம். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். ஒருவரிலொருவர் அன்பு கூறுங்கள். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் இயேசுவுக்கு தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்பொழுது இயேசு அவர்களிடம் வந்து, "வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கொடுங்கள். நிச்சயமாக யுகத்தின் இறுதி வரை நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன்." நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டோம். தேர்வு செய்யும் திறன் கொடுக்கப்பட்டோம். வேலை செய்யச் சொன்னோம். தீர்க்கதரிசனங்களையும் அவற்றின் நிறைவேற்றத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். மனிதன் தம்முடன் ஒப்புரவாவதற்கு ஒரு வழியையும் ஒரு வழிமுறையையும் ஒரு திட்டத்தையும் கடவுள் எவ்வாறு வழங்கினார் என்பதை நாம் பார்த்தோம். இயேசு மனந்திரும்புதலை பிரசங்கித்தார், பாவத்திலிருந்தும் எல்லா தேவபக்தியிலிருந்தும் விலகுவதாகும். அவர் நமக்கு அன்பு, நன்மை, நீதி ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார். அவர் மேசியா கிறிஸ்து, நம்முடைய பாவங்களுக்கு பரிபூரண பலியாக பூமிக்கு வந்தவர் என்றும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவது அவர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை நிரூபிக்கிறது என்றும் அவர் பிரசங்கித்தார். அவரது போதனைகள் அதிகாரம் கொண்டதாகவும் ரபிக்கள் பார்த்து அல்லது கற்பித்தவற்றிலிருந்து வேறுபட்டதாகவும் இருந்தது. அவருடைய போதனைகள் சக மனிதர்கள் மற்றும் கடவுள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் தேவை. அவரது செய்தி சுயத்தை விட கடவுளை நேசிப்பது, வாழ்க்கை முறை மாற்றம். பாடம் 2. கீழ்ப்படிதல் அன்பின் ஆதாரம். இது கடவுள் மீது அன்பு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அன்பு என்பது அந்த அன்பின் பொருளை நம் கடவுளை மகிழ்விக்கும் விருப்பத்தை உள்ளடக்கியது. அதுவே அன்பு. நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கேள்விப்பட்டபடி அன்பில் நடப்பதே அவருடைய கட்டளை. இயேசு அன்பின் செய்தியை பிரசங்கித்தார். அவரை கடவுள் என்று நம்புதல் உலகத்திலிருந்தும் அதன் பாவமான வழிகளிலிருந்தும் வாழ்க்கை முறையில் மாற்றம் மற்றும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், அதனால் மனிதன் பிதாவாகிய கடவுளுடனும் குமாரனாகிய கிறிஸ்து மற்றும் பரிசுத்த ஆவியானவருடனும் சமரசம் செய்ய முடியும். இப்போது அன்பின் காரணமாக கீழ்ப்படுதல் என்பது நீங்கள் அதனுடன் உடன்படுவதால் அல்லது அதையே சிறந்த மாற்றாக நினைத்துக்கொண்டு ஏதாவது செய்வதில்லை. வலிமை அல்லது பொருளாதார தடைகள் அச்சுறுத்தல் மூலம் கீழ்ப்படுதலை உங்கள் மீது கட்டாயப்படுத்த முடியாது. இது நியாயமற்ற அல்லது தேவையற்றதாக தோன்றினாலும் விரும்பிய, கோரப்பட்ட அல்லது கட்டளையிடப்பட்ட ஒன்றை செய்கிறது. கீழ்ப்படுதலுள்ள அன்பு என்பது நீங்கள் விரும்பும் ஒருவர் அதை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் அவரை பிரியப்படுத்த விரும்புவதாலும் எடுக்கப்படும் தன்னார்வச் செயலாகும். இந்த வகையான கீழ்ப்படுதலுக்கான பல எடுத்துக்காட்டுகள் முந்தைய பாடங்களில் காணப்பட்டன. நோவா துல்லியமான விவரக்குறிப்புகளுக்கு ஒரு பிழையை பல ஆண்டுகள் செலவிட்டார். வெள்ளம் மற்றும் வறண்ட நிலத்திற்கு திரும்பியதைத் தொடர்ந்து நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளுக்கு ஒரு பலியை செலுத்தினார். அன்பின் காரணமாக ஒரு வழிபாட்டுச் செயலாகும். ஆபிரகாம் தனது வீட்டில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்தார். மனித தரம் மற்றும் பகுத்தறிவின்படி இது முற்றிலும் நியாயமற்றது. ஆனால் கடவுள் அதை செய்ய விரும்பியதால் அவர் அவ்வாறு செய்தார். ஆபிரகாம் தனது ஒரே மகனை ஒரு மலைக்கு அழைத்துச் சென்று கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார். மனிதனின் தரத்தின்படி இது கொலை. எந்தவொரு சாதாரண மனிதனும் இப்படி செய்ய மாட்டான். ஆனால் ஆபிரகாம் கடவுள் மீதுள்ள முழு நம்பிக்கையின் காரணமாக செய்தான். பயந்து போன இஸ்ரவேலர்கள் பார்வோனுடனும் அவனது படையுடனும் செங்கடலை நெருங்கி பின்தொடர்ந்து சென்றடைந்தனர். எந்த தர்க்கத்தின் மூலம் இஸ்ரவேலர்களை கடக்க அனுமதிக்கும் கடல் பிரிந்துவிடும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியும்? ஆனால் மோசே தான் நேசித்த கடவுள் மீது நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை வைத்து கீழ்ப்படிந்தார். அவர்கள் கடக்க கடல் திறக்கப்பட்டது. கடைசியாக இயேசு 3 வருடங்கள் போதித்து தம்முடைய அற்புதங்களினால் தாம் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்தி ஜெருசலேமை நோக்கி தம் முகத்தை திருப்பினார். ரோமானிய அதிகாரிகளின் உதவியுடன் யூதர்கள் தன்னை கொல்லப்போகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர் அங்கு செல்வதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அவர் மனமுவந்து தன் உயிரைக் கொடுத்தார். அதனால்தான் அவர் பரலோகத்தை விட்டு வெளியேறினார். கடவுளிடம் அவர் செய்த பிரார்த்தனை சிலுவையில் மரணம் அடைந்தபோது அவருடைய முழுமையான கீழ்ப்படுதலை காட்டுகிறது. அவர் 2வது முறையாக சென்று, "என் தந்தையே, நான் அதை குடிக்காவிட்டால் இந்த கோப்பையை எடுத்துச் செல்ல முடியாது" என்றால், "மே, உங்கள் விருப்பம் நிறைவேறும். எனவே நல்லிணக்கத்திற்கான கடவுளின் தேவைகளுக்கு கீழ்ப்படுதல் என்று வரும்போது நாம் எவ்வளவு நியாயமற்றது என்று நினைத்தாலும் நாம் அவரை நேசிப்பதால் கீழ்ப்படிய வேண்டும். இயேசுவைப் போலவே உம்முடைய சித்தம் நிறைவேறும் என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும். தேவாலயம் நிறுவப்பட்டது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். பாவங்களை மன்னிக்கும் பலி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நித்திய மரணத்தின் மீது வெற்றி கிடைத்தது. மோசே மூலம் கடவுள் கொடுத்து உடன்படிக்கையின் கீழ் நீதிமான்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. கீழ்ப்படுதலினால் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஞான ஸ்நானம் பெற்று கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும் அனைவருக்கும் மன்னிப்பு கிடைக்க ஒரு புதிய உடன்படிக்கை நிறுவப்பட்டது. இயேசு பிதாவோடு இருக்க பரலோகத்திற்கு திரும்புவதற்கு முன் அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் கூறினார், "கிறிஸ்து பாடுபட்டு 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார். அவருடைய நாமத்தில் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்படும். எருசலேமில் தொடங்கி எல்லா தேசத்தாருக்கும் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறேன். ஆலிவ் மலை என்று அழைக்கப்படும் மலையிலிருந்து பெந்தகொஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருந்தார்கள். திடீரென்று பலத்த காற்று வீசுவது போன்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்தது. அவர்கள் இந்த சத்தத்தைக் கேட்டதும் ஒரு கூட்டம் திகைத்து நின்றது. பேதுரு 11வர்களுடன் எழுந்து நின்றார். "இஸ்ரவேல் ஜனங்களே, இதைக் கேளுங்கள். நாசரேயனாகிய இயேசு அற்புதங்கள் அடையாளங்கள் மூலம் கடவுள் உங்களுக்கு செய்த அங்கீகாரம் பெற்ற மனிதர். இதை நீங்கள் அறிவீர்கள். கடவுளின் குறிக்கோளாலும் முன்னறிவித்தாலும் மனிதன் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டான். நீயோ துன்மார்க்கரின் உதவியால் அவனை சிலுவையில் அறைந்து கொன்று வேதனையிலிருந்து விடுவித்தான் மரணம். ஏனென்றால் மரணம் அவரை பிடித்துக் கொள்வது சாத்தியமற்றது. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராகவும் கிறிஸ் துவாகவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேலர்கள் அனைவரும் உறுதியாக இருக்கட்டும். ஜனங்கள் இதைக் கேட்டபோது அவர்கள் இருதயம் நொறுங்கி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் நோக்கி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு, உங்கள் பாவமன்னிப்புக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். அவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் கிறிஸ்து தேவாலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனையிலும் ரொட்டி பிட்குதலிலும் ஜபத்திலும் தங்களை அர்ப்பணித்தனர். மற்றொரு சீடரான பிலிப் கடவுளுடைய ராஜ்யத்தைப் பற்றிய நற்செய்தியையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரையும் பிரசங்கிக்க சமாரியாவுக்குச் சென்றார். அவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தபோது ஆண்களும் பெண்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சைமன் தன்னை நம்பி ஞானஸ்நானம் பெற்றார். அவர் எல்லா இடங்களிலும் பிலிப்பை பின்தொடர்ந்தார். பெரிய அடையாளங்கள் மற்றும் அற்புதங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். சீமோன் அப்போஸ்தலருடைய கைகளை வைத்தபோது ஆவியானவர் கொடுக்கப்பட்டதைக் கண்டு அவர்களுக்கு பணத்தைக் கொடுத்தார். பேதுரு பதிலளித்தார், கடவுளின் பரிசை பணத்தால் வாங்கலாம் என்று நீங்கள் நினைத்ததால் உங்கள் பணம் உன்னுடன் அழிந்து போகட்டும். இந்த ஊழியத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. ஏனென்றால் உங்கள் இருதயம் கடவுளுக்கு முன்பாக சரியாக இல்லை. இந்த அநியாயத்திற்கு மனந்திரும்பி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒருவேளை உங்கள் இதயத்தில் அத்தகைய எண்ணம் இருந்ததற்காக அவர் உங்களை மன்னித்தார். ஏனென்றால் நீங்கள் கசப்பினால் நிறைந்திருப்பதையும் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதையும் நான் காண்கிறேன். கடவுளின் பரிசு வாங்கப்படலாம் என்று அவர் நினைத்தார். ஒரு தேவதை பிலிப்பை காசாவுக்குச் செல்லும் வழியில் செல்லச் சொன்னான். அப்பொழுது பிலிப் ரதத்திற்கு ஓடி அந்த மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசியை வாசிப்பதைக் கேட்டான். நீ என்ன வாசிக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? பிலிப், யாராவது எனக்கு விளக்கமளிக்காவிட்டால் நான் எப்படி முடியும்? எனவே அவர் பிலிப்பை வந்து தன்னுடன் உட்காரும்படி அழைத்தார். பின்னர் பிலிப்பு அந்த வேதப் பகுதியுடன் ஆரம்பித்து அவர்கள் சாலையில் பயணித்தபோது அவர்கள் சிறிது தண்ணீருக்கு வந்தார். இதோ பார், நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது? அவர் தேரை நிறுத்த கட்டளையிட்டார். பின்னர் பிலிப்பும் அண்ணனும் தண்ணீரில் இறங்கினார். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். தர்சஸ் சவுலவர் கடவுளின் சித்தத்தைச் செய்கிறார் என்று நினைத்து கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். கடவுளுடைய சித்தத்தைச் செய்ய அவர் விரும்பியதால் ஆண்டவர் அவரிடம், நீ நேராக தெருவில் உள்ள யூதாஸின் வீட்டிற்குச் சென்று சவுல் என்ற பெயருடைய ஒரு மனிதனைக் கேள். ஏனென்றால் அவன் ஜெபம் செய்கிறான். ஒரு தரிசனத்தில் அனனியா என்ற ஒரு மனிதன் வருவதைக் கண்டான். அவன் பார்வையை மீட்டெடுக்க அவன் மீது அவன் கைகளை வைத்து பின்னர் அனனியா வீட்டிற்குச் சென்று உள்ளே நுழைந்தார். சவுலின் மீது கைகளை வைத்து, சகோதர சவுலே, நீங்கள் இங்கு வரும் வழியில் உங்களுக்கு தோன்றிய ஆண்டவர் இயேசு, நீங்கள் மீண்டும் பார்க்கவும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே சவுலின் கண்களிலிருந்து செதில்கள் போன்ற ஒன்று விழுந்தது. அவர் மீண்டும் பார்க்க முடிந்தது. அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றார். சிறிது உணவு உட்கொண்ட பிறகு அவர் மீண்டும் வலிமை பெற்றார். சவுல் டமாஸ்கஸில் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார். உடனே அவர் ஜெப ஆலயங்களில் இயேசுவை கடவுளின் மகன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். கொர்னேலியஸ் அவர்களை எதிர்பார்த்து தன் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் கூட்டிச் சென்றார். பிறகு பீட்டர் பேசத் தொடங்கினார். கடவுள் தயவைக் காட்டாமல் தமக்கு பயந்து சரியானதைச் செய்யும் ஒவ்வொரு நாட்டினரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பது எவ்வளவு உண்மை என்பதை நான் இப்போது உணர்கிறேன். ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் உயிரோடிருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதியாக தேவன் நியமித்தவர் அவர்தான் என்று சாட்சி சொல்லும்படி கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரைப் பற்றி சாட்சியமளிக்கிறார்கள். அப்போது பேதுரு, இவர்கள் தண்ணீரால் ஞானஸ்நானம் பெறுவதை யாராவது தடுக்க முடியுமா? நம்மைப் போலவே அவர்களும் பரிசுத்த ஆவியைப் பெற்றிருக்கிறார்கள் என்றார். எனவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி கட்டளையிட்டார். பிறகு பீட்டரை தங்களோடு சில நாட்கள் தங்கச் சொன்னார்களோ. பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் யூதர்கள் அல்லாத புறஜாதியாருக்குச் செல்லப் பிரித்தார். அவர் பல நகரங்களுக்குச் சென்று கிறிஸ்துவை பிரசங்கிக்கத் தொடங்கினார். தியத்தீரா நகரத்தைச் சேர்ந்த ஊதா நிறத்துணி வியாபாரியான லிடியா என்ற பெண் கடவுளை வணங்குகிறாள். பவுலின் செய்திக்கு பதிலளிக்க கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். அவளும் அவளுடைய வீட்டு உறுப்பினர்களும் ஞானஸ்நானம் பெற்றபோது அவள் எங்களை தன் வீட்டிற்கு அழைத்தாள். நீங்கள் என்னை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவனாக கருதினால் என் வீட்டில் வந்து தங்கு என்றாள். அவள் எங்களை வற்புறுத்தினாள். மற்றொரு நகரத்தில் கிறிஸ்துவை அறிவித்ததற்காக அவர் அடிக்கப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் கடவுள் அவரை விடுவித்தார். சிறை காவலர் விளக்குகளை வரவழைத்து விரைந்து வந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக நடுங்கி விழுந்தார். பின்னர் அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஐயா, நான் இரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் அவருக்கும் அவருடைய வீட்டில் இருந்த அனைவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள். இரவின் அந்த நேரத்தில் சிறைக்காவலர் அவர்களை அழைத்துச் சென்று அவர்களுடைய காயங்களைக் கழுவினார். உடனே அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுல் குறிந்து சென்றார். இயேசுவே மெசியா என்று ஜெப ஆலயத்தில் சாட்சி கொடுத்தார். அவர்கள் அவரை நிராகரித்ததால் அவர் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியேறி கடவுளின் வழிபாட்டாளரான டிடியஸ் ஜஸ்டஸின் வீட்டிற்குப் போனார். ஜெப ஆலயத் தலைவரான கிறிஸ்பஸும் அவருடைய குடும்பத்தினரும் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அவருடைய பேச்சைக் கேட்ட கொரிந்தியர்களில் பலர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போல்லோ கொரிந்துவில் இருந்தபோது பவுல் உட்புறம் வழியாகச் சென்று எபேசுவுக்கு வந்தார். அங்கே சில சீடர்களைக் கண்டு, நீங்கள் விசுவாசித்தபோது பரிசுத்த ஆவியைப் பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை, பரிசுத்த ஆவி இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்றார்கள். எனவே பவுல், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? யோவானின் ஞானஸ்நானம் என்று பதிலளித்தார். யோவானின் ஞானஸ்நானம் தனக்குப் பின் வரும் ஒருவரை, அதாவது இயேசுவை நம்பும்படி அவர் மக்களுக்குச் சொன்னார். இதைக் கேட்டதும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுல் ரோமானிய கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார். ஆனால் நற்செய்தி சொல்லுக்கு கீழ்ப்படுகிற அனைவரையும் குறிப்பிட்டார். அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? கிறிஸ்து மரித்தோரின் மகிமையினாலே உயிர்த்தெழுந்தார் போல ஞானஸ்நானம் மூலம் மரணத்திற்குள்ளாக அவருடன் அடக்கம் செய்யப்பட்டோம். தகப்பனே, நாமும் அவருடைய மரணத்தில் இப்படி அவரோடு இணைந்திருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாமும் நிச்சயமாக அவரோடு ஐக்கியமாகிவிடுவோம். ஏனென்றால் நம்முடைய பழைய சுயம் அவருடன் சிலுவையில் அறையப்பட்டது. நாம் இனி பாவத்திற்கு அடிமைகளாக இருக்காதபடிக்கு பாவம் நீக்கப்படலாம். ஏனென்றால் இறந்த எவரும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். கேள்வி: நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் அத்தியாயம் இரண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி கிறிஸ்து தனது தேவாலயத்தை நிறுவிய போது முதலில் பீட்டரிடம் கேட்கப்பட்டது, அதை நீங்கள் முழுமையாக படிக்க ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். நம் அனைவருக்கும் ஒரே தேர்வுதான். கிறிஸ்துவின் சமரச செய்தியை ஏற்றுக்கொள்வோமா அல்லது நிராகரிப்போமா? சிலர் செய்தியை நிராகரித்தனர். ஆனால் சுமார் 3000 பேர் அதை ஏற்றுக்கொண்டு பின்வருவனவற்றைச் செய்தனர். அவர்கள் நற்செய்தி செய்தியை கேட்டனர். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுப்பப்பட்டு பிதாவினிடத்தில் திரும்பவும் ஏறினார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக தண்டனை பெற்றனர். அவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூழ்கி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றனர். ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவின் சீடர்களுடன் சேர்க்கப்பட்டு கிறிஸ்து சுற்றில் சேர்க்கப்பட்டனர். அவர்கள் அப்போஸ்தலர்களின் போதனை, கூட்டுறவு, அப்பம் பிட்குதல் மற்றும் பிரார்த்தனை ஆகியவற்றில் தங்களை அர்ப்பணித்தனர். கேள்விப்பட்ட அனைவரும் ஒரு முடிவை எடுத்தார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லிணக்க செய்தியை ஏற்றுக்கொண்டனர் அல்லது நிராகரித்தனர். கிறிஸ்துவின் நல்லிணக்க செய்தியை ஒருவர் கேட்க பல வழிகள் உள்ளன. பைபிளிலிருந்து நேரடியாக செய்தியை யாராவது அவர்களுக்கு காட்டலாம், அல்லது பைபிளை படிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம், அல்லது இணையத்தில் கிடைக்கும் பாடங்களை பைபிளிலிருந்து சரிபார்த்துக் கொள்ளலாம். பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி கிறிஸ்துவின் சரீரமாகிய அவருடைய தேவாலயத்தில் வைப்பதன் மூலம் ஒரு இரட்சிப்பின் நம்பிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்துவின் சீடர் மூழ்குவதை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி. பழையது ஒழிந்து போனது, இதோ புதியது வந்தது. இது நிகழ்கிறது. முதலாவது, பாவத்திற்கு ஒரு மரணம். உங்கள் பழைய வாழ்க்கை முறையை குறித்து அதன் வஞ்சக ஆசைகளால் கெட்டுப்போகும் உங்கள் பழைய சுயத்தை கைவிடும்படி உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. துன்மார்க்கன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்பது உனக்கு தெரியாதா? ஏமாறாதீர்கள். பாலியல் ஒழுக்கம் செய்கிறவர்களோ, விக்கிரகாராதிகள், விபச்சாரிகளோ, ஆண் விபச்சாரிகளோ, ஓரணச் சேர்க்கையில் ஈடுபடுகிறவர்களோ, திருடர்களோ, பேராசைக்காரர்களோ, குடிகாரர்களோ, அவதூற செய்பவர்களோ, மோசடி செய்பவர்களோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் அப்படித்தான் இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு காலத்தில் நாமும் முட்டாள்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் ஏமாற்றப்பட்டவர்களாகவும் எல்லாவிதமான ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைகளாகவும் இருந்தோம். நாங்கள் ஒருவரையொருவர் வெறுத்து வெறுத்து பொறாமையிலும் பொறாமையிலும் வாழ்ந்தோம். பாவ இயல்பின் செயல்கள் வெளிப்படையானவை. பாலியல் ஒழுக்கக் கேடு, தூய்மையற்ற தன்மை மற்றும் துஷ்பிரயோகம், உருவ வழிபாடு மற்றும் சூனியம், வெறுப்பு, கருத்து வேறுபாடு, பொறாமை, ஆத்திரம், சுயநல லட்சியம், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், பொறாமை, குடிப்பழக்கம், களியாட்டம் மற்றும் பல. இப்படி வாழ்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் முன்பு செய்தது போல உங்களை எச்சரிக்கிறேன். இரண்டாவது, பாவம் நிறைந்த உடலை இரண்டு அடக்கம். பூமியில் விதைக்கப்பட்ட ஒரு விதையைப் போல வேறொரு செடியை வளர்க்கிறது. எனவே பாவமுள்ள மனிதன் கிறிஸ்துவின் மரணத்தில் புதைக்கப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறான். மேலும் ஒரு புதிய ஆவிக்குரிய மனிதன் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்கிறான். அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக ஞானஸ்நானத்தின் மூலம் மரணத்திற்குள் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய படைப்பு. பழையது போய்விட்டது, புதியது வந்துவிட்டது. விருத்த சேதனம் அல்லது விருத்த சேதனம் எதுவும் இல்லை என்பது ஒரு புதிய படைப்பாகும். மூன்றாவது, புதிய ஆன்மீக மனிதனின் உயிர்த்தெழுதல். ஏனென்றால் கிருபையினால் விசுவாசத்தினாலே நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களிடமிருந்து அல்ல, இது கடவுளின் பரிசு. செயல்களால் அல்ல, அதனால் யாரும் பெருமை கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய வேலையாயிருக்கிறோம். உங்கள் பழைய வாழ்க்கை முறையை குறித்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது. உங்கள் பழைய சுயத்தை அதன் வஞ்சக ஆசைகளால் சிதைத்து உங்கள் மனப்பான்மையில் புதியதாக இருக்க வேண்டும். மேலும் உண்மையான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கடவுளைப் போல் படைக்கப்பட்ட புதிய சுயத்தை அணிந்து கொள்வது. நாங்கள் புதிய சுயத்தை அணிந்துள்ளோம். அது அதன் படைப்பாளரின் சாயலில் அறிவில் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கவும் மாம்சத்தின் இச்சைகளை திருப்திப்படுத்தாதீர்கள். மாம்சத்தின் இச்சைகள் ஆவிக்கு விரோதமாயிருக்கிறது, ஆவியின் ஆசைகள் மாம்சத்துக்கு விரோதமாயிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் விரும்புவதை செய்வதிலிருந்து உங்களை தடுப்பதற்காக இவை ஒன்றுக்கொன்று எதிரானவை. நீங்கள் எதைச் செய்தாலும் வார்த்தையாலோ செயலாலோ அனைத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, இரக்கம், நற்குணம், உண்மைத்தன்மை, சாந்தம் மற்றும் சுயக்கட்டுப்பாடு. இதுபோன்ற விஷயங்களுக்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை. கிறிஸ்து இயேசுவைச் சேர்ந்தவர்கள் பாவ சுபாவத்தை அதன் உணர்ச்சிகளாலும் ஆசைகளாலும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியானவரால் வாழ்வதால் நாம் ஆவியானவருடன் படியில் வைப்போம். நாம் ஒருவரையொருவர் ஆணவம், தூண்டுதல் மற்றும் பொறாமை கொள்ள வேண்டாம். நான்காவது, கடவுளுக்கு சேவை செய்யும் போது உண்மையாக வாழ்வது. கர்த்தருக்காக ஒரு கைதி, அப்படியானால் நீங்கள் பெற்ற அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ நான் உங்களை வலியுறுத்துகிறேன். முற்றிலும் பணிவாகவும் மென்மையாகவும் இருங்கள், பொறுமையாக இருங்கள், ஒருவரையொருவர் அன்பில் தாங்குங்கள். சமாதான பிணைப்பின் மூலம் ஆவியின் ஒற்றுமையை காக்க எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள். புறஜாதியாரைப் போல நீங்கள் இனியும் அவர்களுடைய சிந்தனையின் பயனற்ற நிலையில் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் புரிதலில் இருளில் மூழ்கி கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிரிந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் இதயங்கள் கடினப்படுத்தப்படுவதால் அவர்களில் இருக்கும் அறியாமை. அனைத்து உணர்திறனையும் இழந்து அவர்கள் சிற்றின்பத்திற்கு தங்களை ஒப்படைத்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு வகையான தூய்மையற்ற தன்மையிலும் ஈடுபடுகிறார்கள். மேலும் அதிகமான ஆசையுடன் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மனப்பான்மையில் புதியவராக இருங்கள். பொய்யை கைவிட்டு அண்டை வீட்டாரிடம் உண்மையாக பேசுங்கள். உங்கள் கோபத்தில் பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் இன்னும் கோபமாக இருக்கும்போது சூரியன் மறைந்து விடாதீர்கள். இனி திருட வேண்டாம், ஆனால் வேலை செய்யுங்கள். உங்கள் வாயில் இருந்து எந்த விதமான தவறான பேச்சும் வர வேண்டாம். கசப்பு, ஆத்திரம், சண்டை, அவதோறு மற்றும் எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் விடுபடுங்கள். கருணையும் கருணையும் கொண்டவராக இருங்கள். கிறிஸ்துவில் தேவன் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அன்பான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களில் இருக்கக்கூடாது பாலியல் ஒழுக்கக்கேடு, எந்தவிதமான தூய்மையற்ற தன்மை, பேராசை, ஆபாசம், முட்டாள்தனம், பேச்சு அல்லது கரடுமுரடான நகைச்சுவை. எந்த ஒழுக்கக்கேடான தூய்மையற்ற அல்லது பேராசை கொண்ட நபருக்கும் கடவுளின் ராஜ்யத்தில் எந்த சுதந்திரமும் இல்லை. ஒயின் குடித்துவிட்டு வராதீர்கள். ஆவியால் நிரப்பப்படுங்கள். சங்கீதங்கள், கீர்த்தனைகள் மற்றும் ஆன்மீக பாடல்களுடன் ஒருவருக்கொருவர் பேசுங்கள். கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தில் பாடி இசையுங்கள். தந்தையாகிய கடவுளுக்கு எப்போதும் நன்றி செலுத்துதல். கிறிஸ்துவின் மீதுள்ள பயபக்தியின் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் அடிபணியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல் உங்கள் கணவர்களுக்கும் அடிபணியுங்கள். கணவர்களே, கிறிஸ்து திருச்சபையை நேசித்து அவளுக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தது போல் உங்கள் மனைவிகளை நேசி. பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் தந்தையையும் தாயையும் மதிக்கவும். தந்தைகள் உங்கள் குழந்தைகளை கோபப்படுத்துவதில்லை. அடிமைகளே, உங்கள் பூமிக்குரிய எஜமானர்களுக்கு மரியாதையுடன் கீழ்ப்படியுங்கள். எஜமானர்களே, உங்கள் அடிமைகளை மரியாதையுடன் நடத்துங்கள். அவர்களை அச்சுறுத்தாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானராக இருப்பவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் அவருக்கு எந்த தயவும் இல்லை. ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டுப்படுங்கள். கீழ்ப்படுதலுடன் இருங்கள். நல்லதை செய்ய தயாராக இருங்கள். யாரையும் அவதூறு செய்யாதீர்கள். சமாதானமாகவும் அக்கறையுடனும் இருங்கள். எல்லா மனிதர்களிடமும் உண்மையான பணிவு காட்ட வேண்டும். இறுதியாக, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலமாக இருங்கள். பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக உங்கள் நிலைப்பாட்டை எடுக்க கடவுளின் முழு கவசத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுள் மற்றும் அவருடைய சித்தத்தைப் பற்றி அறிய விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கமாகும்.